கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 9வது அத்தியாயம். எதிர்பாராத சந்திப்பு. சிறையில் வாழும் வந்தியத்தேவன் எப்படி இருக்கின்றான் என்று காண சிறிய பழுவட்டரையர் மாராயனை அழைத்தார். காவலர்களிடமிருந்த தீவர்த்தியை மாராயன் பெற்றுக் கொண்டார். பகல் வேளையானாலும் அந்த பகுதியில் வெளிச்சத்திற்கு தீவர்த்தி தேவையாயிருந்தது. சிறிய பழுவட்டரையருக்கு வந்தியத்தேவனை காண வேண்டும் என்ற எண்ணம் உள்ளூர் இல்லை. நாணய சாலை நின்று நாணயங்கள் களவு போவது போல் பாதாள நிலவரை வழியும் சரிவர இல்லாதிருந்தால் பொக்கிஷ அறைக்கு அன்று ஆபத்து வந்துவிடும் என்று எண்ணியவர் உடனே அதை காண கிளம்பிவிட்டார். அவருக்கு அனிருத்த பிரம்மராயர் மீது கோபம்தான். என்ன இருந்தாலும் அவர் அரசர் எதிரே நாணயங்களை எடுத்து காட்டியிருக்க வேண்டாம். ஒரு நொடியில் தன்னுடைய காவல் திறமையின் மதிப்பு ஒரு மாத்திரை குறைந்துவிட்டது. கட்டு காவல் திட்டம் பலமாயிருக்கும் பொழுது களவு போகிறது என்றால் இது என் திறமைக்கு ஓர் அறைகூவல். விழிப்பாக நாம் இருக்கின்றோமா என்று எவரோ சோதனை செய்கின்றார்கள் போலும் என்று எண்ணினார் பழுவேட்டரையர். அரண்மனைக்குள் அத்தகையோர் யார் இருப்பர் என்பதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். அருண்மொழி நாடு திரும்பும் வேளையில் நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார். அவருக்கு திடீர் என ஏனோ அருண்மொழிவர்மர் மீது அன்பு பிறந்தது. 10 ஆண்டுகளாக அவரது இருப்பிடத்தை அறிய முயலாமல் தாம் இருந்ததை பற்றி தவறாக அவர் எண்ணுவதற்கு முன்னரே அதற்கு தக்க சமாதானங்களை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எண்ணினார். முதலில் அவர் வந்தவுடன் வந்தியத்தேவனை பற்றித்தானே விசாரிப்பார். விசாரித்து விட்டு போகட்டுமே, நமக்கு என்ன? நாம அவனை சிறையில் இட்டோம். நம் கட்டளையை கொண்டு பார்த்திபேந்திரன் அவனை சிறைப்படுத்தவில்லையே. நம்மால் இயன்றது வந்தியத்தேவனுக்கு தேவையான வசதிகளை பாதாள சிறையில் செய்து தர கட்டளையிட்டதுதான். அதற்கு மேல் நம்மால் என்ன முடியும்? நம்மை கேட்பவர் எவர்? அது போகட்டும். அரண்மனையில் உள்ள கள்ளனை கண்டுபிடிப்பது எப்படி? மாறாயா, இன்று முழுவதும் நீ சிந்தனை செய்ய வேண்டும். நாணயங்கள் எப்படி களவு போகின்றன? பூர்த்தியான நாணயங்கள் வைத்திருக்கும் பெட்டிக்குள்ள பூட்டுக்கு திறவுகோல் உன்னிடம்தானே இருக்கிறது என்று கேட்டார். மாறாயன் காய்ந்திருந்த தொண்டையை கனைத்துக் கொண்டு,
ஐயா, நாணயங்கள் களவு போகின்றன என்பதை என்னால் நம்ப முடியவில்லையே என்றான்.
பழுவட்டரையர் சற்று கடுமையான குரலில், அனிருத்தர் அரசரிடம் காட்டியது பொய்யா என்று கேட்டார்.
இருக்கலாம்.
என்ன?
பொய் நாணயமாக இருக்கலாம், கள்ள நாணயமாக ஏன் இருக்கக்கூடாது? நமது அளவு அச்சமுறை போன்ற ஏன் அமைந்திருக்க கூடாது?
பழுவேட்டரையர் சற்று நேரம் மௌனமாயிருந்தார். அப்படியும் இருக்கலாம், ஆனால் சாளரத்துக்கு அருகே பார்த்த உருவம் பற்றி மாறாயரிடம் விவாதிப்பது சரியன்று என்று எண்ணிய பழுவேட்டரையரை வேங்கையின் கர்ஜனை கலைத்தது.
அந்த புலி ஏன் அப்படி உருமுகிறது?
அதனுடைய வழக்கம் அதற்கு பசியாக இருக்கலாம். தினமும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் எங்கே போவது?
பழுவேட்டரையர் ஏனோ ஹோ ஹோ என்று நகைத்தார். அந்த சமயம்தான் வந்தியத்தேவன் ஆ என்று கூவினான். கண் எதிரே தெரிந்த வானத்தையை பழுவேட்டரையர் கண்டுவிடப் போகின்றாரே என்று அவன் பயந்த போது வானத்தை நிற்க முடியாமல் மயங்கி கீழே விழ இருந்தாள். ஆனால் அவளை அச்சமயம் ஒரு உருவம் தாங்கிக் கொண்டது. அதை கண்டவுடன் வந்தியத்தேவனுக்கு வியப்பை விட அச்சமே அதிகமாயிற்று. வந்தியத்தேவனுடைய கூச்சல் பழுவேட்டரையரின் காதுகளில் விழுந்தது.
அது யார் புலியோடு போட்டி போடுவது
என்று சற்று நகைச்சுவையுடன் கேட்டார்.
பாதாள சிறைவாசி என்றான் மாறாயன்.
ஏன், அந்த பிள்ளைக்கு பசியா என்ன?
பசியாக இருக்காது, நாம் வருகின்றோம் அல்லவா, நம் கவனத்தை கவர்வதற்காக இருக்கலாம்.
நம் கவனத்தை கவர்ந்து என்னாக போகிறது? அவன் முகத்தில் விழிக்க எனக்கு இஷ்டம் இல்லை. நாளைய தினம் ஒரு ஜோடி புது ஆடைகள் அவனுக்கு கொடுத்து விடு. ஒரு வருடமாக அழுக்கை கட்டி கொண்டிருக்கின்றார்.
அப்படி இல்லை, அரசருடைய பிறந்த நாள் என்று புது ஆடைகள் கொடுத்தோம்.
சரி சரி என்று அவர் கூறிய போது இரு காவலர்கள் அங்கு வந்து பழுவேட்டரையரை வணங்கினர்.
ஐயா, பெரிய மகாராணியாரும் ராணியாரும் புறப்பட வேண்டும் என்கின்றார்கள். நாணய சாலையின் வெளியே காத்திருக்கின்றார்கள். சுரங்கப்பாதை வழியாக போக வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள்
என்று கூறி கை கட்டி வாய்ப்பொத்தி நின்றனர். அப்போதுதான் பழுவேட்டரையருக்கு நினைவுக்கு வந்தது, செம்பியன் மாதேவியார் நாணய சாலையில் பொற்களரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது தான் கிளம்பி வந்தது. பழுவேட்டரையர் அந்த இடத்தை விட்டு உறைந்தார். மாறாயினும் மற்றவர்களும் அவரை தொடர்ந்தனர். வந்தியத்தேவனுக்கு அப்போதுதான் உயிர் வந்தது. வானதி தேவி பிழைத்தாள். கொடும்பாளூர் இளவரசியே, நீங்கள் மட்டுமா அந்த காலாந்த கண்டரிடமிருந்து தப்பினீர்கள்? இருளும் காற்று வசதி இல்லாத இடமும் ஒன்று சேர்ந்தால் மயங்கிவிட இருந்த உங்களை காப்பாற்றிய இளைய பிராட்டியும் அன்றோ காப்பாற்றப்பட்டார். சமய சஞ்சீவியாக அவர் வந்து சேர்ந்தது இருக்கட்டும். அவரை இந்த நிலையில் இந்த நேரத்தில் கண்டால் சிறிய பழுவேட்டரையர் என்ன எண்ணுவார்? தேவி, உங்கள் இருவரையும் தியாகை ஈசர்தான் காப்பாற்றினார். வந்தியத்தேவன் கண்களில் ஏனோ நீர்த்துளி தழும்பியது.
பொழுது புலரா முன்னர் காஞ்சி பொன் மாளிகை நின்று ஏனோ திடீர் என்று பல்லக்கில் புறப்பட்ட குந்தவை நேராக நாகப்பட்டினம் செல்வதாகத்தான் திட்டமிட்டிருந்தாள். பல்லக்கின் வேகம் ஆமை ஊர்வது போல் அவளுக்கு தோன்றியது. அவளுடைய மனக்குதிரையின் வேகத்துக்கு தக்கபடி மனிதர்களால் செல்ல முடியுமா? பல்லக்கை சற்று நிறுத்துமாறு கூறி பின் தொடர்ந்து குதிரை மேல் வந்து கொண்டிருந்த வீரநாராயணனை அழைத்து இன்னும் விரைந்து செல்ல ஏதாவது வழி கூறுமாறு கேட்டாள். குதிரையை தவிர விரைந்து செல்ல சாதனம் ஏது? வீரநாராயணன் சற்று யோசனை செய்தான். பல்லக்கை தொடர்ந்து சென்று கொண்டிருக்குமாறு கூறிவிட்டு குதிரையை வேகமாக செலுத்தி எங்கோ சென்றான். பொழுது புலர்ந்து பொற்கிரணங்கள் சாலை மரத்திடுக்குகளின் வழியே பாய்ந்து கொண்டிருந்த போது எதிரே புழுதியை கிளப்பியவாறு ரதம் ஒன்று வந்து கொண்டிருந்தது. பல்லக்கின் சற்று தொலைவில் அது நின்றது. வீர நாராயணனும் குதிரை மீதிருந்து வந்து இறங்கி குந்தவையை நோக்கி,
தேவி, இதோ ரதம். இதன் சாரதி நம்பிக்கை மிகுந்தவன், இதில் ஏறிக்கொள்ளுங்கள் என்றான்.
நாராயணா, ரதம் எங்கே கிடைத்தது?
நமக்கு வேண்டியவர்களுடையதுதான். கடம்பூர் மாளிகையை சேர்ந்தது. அமர்ந்து கொள்ளுங்கள் என்றான்.
குந்தவை சற்று யோசித்து பிறகு பல்லக்கி நின்று இறங்கி ரதத்தில் ஏறினாள். வீரநாராயணன் சிவிகை சுமப்போரை நோக்கி,
நீங்கள் இங்கு சற்று இளைப்பாறி விட்டு செல்லுங்கள் என்று கூறி குதிரை மீது ஏறி ரதத்தை தொடர்ந்தான்.
குந்தவை திடீரென நாகைப்பட்டினத்துக்கு செல்லாமல் தன் போக்கை மாற்றிக்கொண்டாள். சாரதியை நோக்கி பழையாறைக்கு செல்லுமாறு கட்டளையிட்டாள். தேர் குடந்தையை நெருங்கிக் கொண்டிருந்த போது என்ன எண்ணினாளோ என்னவோ தஞ்சையை நோக்கி செலுத்த கேட்டுக் கொண்டாள். தஞ்சை கோட்டையின் பிரதான வாயில் வழியாக தேர் நுழைந்தது. நகர வீதியிலே விரைந்தது. தஞ்சையை கண்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த வீதிகள் அவளுக்கு புதுமையாகப்பட்டன. பழைய வீடுகளை புதுப்பித்திருந்தார்கள். அவையும் குந்தவைக்கு புதுமையாகப்பட்டன. அவள் கண்ணெடுத்து நகர வீதியை காண விரும்பவில்லை. மாளிகைகளை காண விரும்பவில்லை. மக்களை கூட காண விரும்பவில்லை. வீதியிலே தேர் விரைந்த போது அதற்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றவர்களில் சிலர் குந்தவையை அடையாளம் கண்டுகொண்டனர். அவர்கள் மற்றவர்களிடம் கூற முற்பட முன்னரே தேர் ஓடி மறைந்தது. தேரின் மீது சோழ நாட்டு கொடி இல்லை, சிங்காரிக்கப்பட்ட அரச தேர் என்றது. விஜயாலய சோழரின் பரம்பரையில் வந்த சுந்தர சோழரின் திருமகள் சந்தடியேற்று போயின்றாள். வாழ்த்தொழிகளும் வரவேற்பும் நிறைந்த அரச மரியாதையோடு வரவேண்டிய இளையராணி அமைதியாக அரண்மனைக்கு வருகின்றாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு தஞ்சைக்கு திரும்பி வரும் குந்தவையின் வருகை குறித்து எவருக்குமே தெரியாது. தேர் அரண்மனை வாயிலில் வந்து நின்றது. குந்தவை குதித்து இறங்கினாள். எவருக்கும் காத்திராமல் நேரே அந்த புறம் நோக்கி விரைந்தாள். காவலர்களுக்கு கூட ஒரு கணம் திகைப்பாயிருந்தது. இளைய பிராட்டிதானா என்று ஒரு கணம் ஐயமுற்றனர். குந்தவை தஞ்சை அரண்மனைக்கு வந்ததே இருவரை காண. பாட்டியார் செம்பியன் மாதேவி அங்கிருப்பார்கள். இளவரசி வானதி தேவி ஒருவேளை தஞ்சையில் இருக்கக்கூடும். அந்த புறத்து நடுமுற்றத்தில் பணிப்பெண்கள் கூடியிருந்தனர். திடீர் என்று குந்தவையின் வருகை அவர்களை திகைக்க வைத்தது. ஒருவருக்கு ஒருவர் பேசுவதால் எழும் பேச்சொலி சட்டன் அடங்கியது. அவர்கள் எழுந்து அடக்கு ஒடுக்கமாக நின்றனர். குந்தவை அவர்களுடைய நலன்களை விசாரித்துவிட்டு செம்பியன் மாதேவியாரை பற்றியும் வானதியை பற்றியும் வினவினாள். பெரியராணியும் அரசியும் தனாதிகாரியும் நாணயசாலையை காண சென்றிருக்கின்றார்கள் என்றாள் பணிப்பெண் ஒருத்தி. வானதி எங்கே என்று குந்தவை கேட்டாள். வானதி எங்கே எங்கே என்று அங்கிருந்தோர் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டனர். அதிகமாக பேசாத ஒரு பெண் மட்டும், கொடும்பாளூர் இளவரசியும் சிறிது நேரம் கழித்து ரகசிய வழி நோக்கி சென்றார்கள் என்றாள். குந்தவை திடுக்கிட்டாள். வானதிக்கு அந்த குறுகிய வழியெல்லாம் தெரியாதே. எங்காவது வழி தடுமாறி வேதனைப்பட போகின்றாள் என்ற கவலையில் ரகசிய பாதை இருக்கும் இடம் நோக்கி விரைந்தாள். சிறிய பழுவட்டரையர் வானதியையும் உடன் அழைத்து செல்லாததை நினைக்கும் போது அவளுக்கு வேதனையாகத்தான் இருந்தது. இன்னும் ஆசிரிய பழுவட்டரையர் பழைய மனப்பான்மையோடு இருக்கின்றார். அவர் விருப்பப்படி அவர் மகளை மணந்திருந்த மதுராந்தகர் பட்டத்துக்கு வந்து விட்டார். இன்னும் என்ன குறை அவருக்கு என்று எண்ணி குந்தவை வியந்தாள். சுரங்கப்பாதை வழியாக குந்தவை தட்டு தடுமாறி இறங்கினாள். வழி நீண்டு செல்வது போன்ற பிரம்மை அவளுக்கு. வானதி, வானதி என்று உதடுகள் முணுமுணுத்தன. எங்கும் ஒரே இருட்டு. ஒரு விளக்கையாவது எடுத்து வந்திருக்கலாம். அவசரத்தில் என்ன தவறு செய்துவிட்டோம் என்று எண்ணிய குந்தவை ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நடந்தாள். வெகு நேரத்திற்கு பிறகுதான் அவளுக்கு நம்பிக்கை பிறந்தது. தான் போவது தவறான பாதை என்று என்பதை உணர்ந்தாள். ஓர் இடத்தில் பாதை திரும்பியது. அந்த இடத்திற்கு வந்தவுடன் குந்தவை திடுக்கிட்டாள். தொலைவில் வெளிச்சம் தெரிந்தது. சுரங்கப்பாதை பாதாள சிறையோடு சேரும் இடத்து அருகே வானதி நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. அதற்கு சற்று தொலைவில் சிறை. அதன் கம்பிகளை பிடித்துவாறு வந்தியத்தேவன் நிற்கின்றான். குந்தவை ஒரு கணம் மௌனமாக நின்றாள். யாரோ பேசும் குரல் கேட்டது. பழுவேட்டரையரின் குரல் தான். சரி, இன்று நாமும் வானதியும் அவர் கண்ணில் பட்டுவிடுவோம் என்று எண்ணினாள் குந்தவை. அந்த சமயம் ஏன் இந்த வல்லவரையர் இப்படி ஆ என்று கூவுகிறார்? வேங்க ஏன் இப்படி கர்ஜிக்கிறது? அதோ வானத்திற்கு என்ன, அவள் தடுமாறுகின்றாளே. மயங்கி வெளிப்புறத்தில் வீழ்ந்தால் பழுவட்டரையர் கண்டுவிடுவாரே. குந்தவை ஓடோடினாள். வானத்தியை கீழே விழாமல் தாங்கிக் கொண்டாள். அந்த சமயம் காவலர்கள் வந்து பழுவேட்டரையரை அழைத்தனர். மேலே தொடர்ந்து செல்லாமல் அவர் திரும்பிவிட்டார். வானத்தியை மெல்ல அணைத்தவாறு சற்று விசாலமான இடத்திற்கு குந்தவை எடுத்து சென்று தன் மேல் சாய்த்து கொண்டாள். தண்ணீர் என்று கேட்டவுடன், கிடைக்க அரண்மனையா என்ன? மயில் தொகையால் வீச இங்கு என்ன பனிப்பெண்களா? தன் முந்தானையால் வானத்தியின் முகத்தை துடைத்தாள் குந்தவை. காற்று வசதி குறைவான அந்த இடத்திலேயே, மங்கிய வெளிச்சம் நிறைந்த அந்த இடத்திலேயே அந்த பெண் நல்லார் இருவரும் ஏன் இருக்க வேண்டும்? அரண்மனையில் அன்னத்தை தூவி அணிச்ச மலர் பஞ்சனையில் கிடக்க வேண்டிய அவர்களுக்கு கருங்கல் பாறை ஏன்? பணி பெண்கள் பலவித சேவை செய்ய காத்திருக்க சோழ சாம்ராஜ்ய இளவரசியின் மயக்கம் தெளிவிக்க குந்தவை பிராட்டிதானா கஷ்டப்பட வேண்டும்?
அடி பெண்ணே வானதி, கண்விழித்து என்னை பார். உனக்கு ஏன் இந்த வேதனை? ரகசிய பாதை வழியே வந்து எந்த சதியை கண்டுபிடிக்கப் போகின்றார்? எவருடைய சூழ்ச்சியையும் தகர்க்கும் பலம் நமக்கு கிடையாதடி பெண்ணே. எந்த சமயத்தில் யாரை எந்த பாதாள சிறையில் தள்ளுவர் என்று யாருக்கும் தெரியாது
என்று குந்தவை வானத்தியின் நெற்றியில் அரும்பியிருந்த வியர்வையை துடைத்தவாறு கூறினாள். வானத்தை மெல்ல கண்விழித்தாள். குந்தவையை கண்டவுடன் அவள் துயர் நீங்கியது.
அக்கா, அக்கா நீங்களா? ஒருவருக்கும் ஒன்றும் ஆபத்தில்லையே
என்று மெல்லிய குரலில் கேட்டாள்.
யாருக்கு ஆபத்து?
குந்தவை வானத்தியை வினவினாள்.
அதோ அந்த சிறையில் வாடுகின்றாரே வானர்குல வீரர், அவரை இவ்வளவு நேரம் புலி விழுங்க இருந்தது
என்றாள். அவள் காட்டிய திசையில் குந்தவை நோக்கினாள். சிறை கம்பிகளை பிடித்தவாறு வானர் குலத்து வீரன் வந்தியத்தேவன் நின்று கொண்டிருந்தான். பல ஆண்டுகளுக்கு பின் எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத இடத்தில் சந்திப்பு. அந்த சந்திப்பு இந்த நிலையிலான் நிகழ வேண்டும்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.